அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் விக்னேஷ். ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் 6வது நாளாக தொடர்ந்து வரும் நிலையில் முதல் முறையாக கருத்து தெரிவித்துள்ள அந்நாட்டின் அதிஉயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி, தங்கள் நாட்டில் பிரச்சினைகளை உருவாக்க பணம், ஆயுதங்கள் மற்றும் உளவுத்துறையினர் மூலம் பிற உதவிகள் ஆகியவற்றை போராட்டக்காரர்களுக்கு தங்கள் எதிரிகள் வழங்கியுள்ளனர் என்று கூறியுள்ளார். நேரம் சரியாக அமையும் போது தற்போதைய சூழல் குறித்து நாட்டு மக்களிடம் பேசுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வியாழனன்று தொடங்கிய இந்த போராட்டங்களில் கடந்த ஓர் இரவில் மட்டும் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வருங்காலத்தில் எவ்விதமான அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் ஜெருசலேம் நகரின் பகுதிகளை பாலத்தீனத்துக்கு கொடுப்பதை இஸ்ரேல் அரசு கடினமாக்கும் சட்டம் ஒன்றை அந்நாட்டு நாடாளுமன்றம் இயற்றியுள்ளது. இதன் மூலம் ஜெருசலேத்தின் ஒரு பகுதி என்று கருதப்படும் இடத்தை பாலத்தீனத்துக்கு இஸ்ரேல் வழங்க நாடாளுமன்றத்தின் 2/3 பெரும்பான்மை ஒப்புதல் தேவை. 1967 நடந்த சண்டைக்கு பின் இஸ்ரேலால் இணைத்துக் கொள்ளப்பட்ட கிழக்கு ஜெருசலேம் பகுதி எதிர்காலத்தில் அமையும் சுதந்திர பாலஸ்தீன அரசின் தலைநகராக இருக்க வேண்டும் என்று பாலஸ்தீன் தரப்பு விரும்புகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
கோடிக்கணக்கான டாலர்களை நிதியுதவியாக பெற்றுக்கொண்டு பாகிஸ்தான் அரசு தங்களிடம் பொய் கூறுவதாகவும் தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ட்விட்டரில் பதிவிட்டதை தொடர்ந்து பாகிஸ்தானில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துள்ளன. அமெரிக்க தேசிய கொடிகளை எதிர்த்த போராட்டக்காரர்கள் அந்நாட்டுக்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பினர். இது பாகிஸ்தான் ஆற்றிய பங்களிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் அளித்த ஒத்துழைப்புக்கும் ஒரு அவமானம் என்று கராச்சியில் நடைபெற்ற போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய ஒருவர் கூறினார். ட்ரம்பின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பது தொடர்பாக விவாதிக்கும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டத்துக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷாகித் காகன் அப்பாசி தலைமை தாங்கி வருகிறார். கடந்த ஆண்டு சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்ட 200 மேற்பட்ட முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான அமைச்சர் இப்ராஹிம் அல் அசஃப் மீண்டும் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. முன்னாள் நிதியமைச்சரான இவர் பிற அமைச்சர்களுடன் வாராந்திர அமைச்சரவை கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட காட்சிகளை அந்நாட்டு அரசு செய்தி முகமை வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பலர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் அரசுக்கு பெரும் தொகையை வழங்கியுள்ளனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
வடகொரியாவுடன் அடுத்த வாரம் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த தென்கொரியா முன்மொழிந்துள்ளது. தென்கொரியாவுடன் பேச்சு நடத்த தயார் என்று வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தமது புத்தாண்டு உரையில் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து தென்கொரியாவும் தமது விருப்பத்தை வெளியிட்டுள்ளது. இருதரப்பும் ஜனவரி 9 இருநாட்டு எல்லையில் சந்திக்க வேண்டும் என்று இணைப்புக்கான தென்கொரிய அமைச்சர் சோ மியாங் கியான் கூறியுள்ளார். இருநாடுகளும் கடைசியாக 2015 பேச்சுவார்த்தை நடத்தின. தங்கள் நாட்டில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆப்பிரிக்க குடியேறுகள் 90 வெளியேறாவிட்டால் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இஸ்ரேலிடம் தஞ்சம் கோரி அக்கோரிக்கை மறுக்கப்பட்ட 38,000 ஆப்பிரிக்கர்கள் தற்போது அவர்களின் சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் அல்லது உகாண்டா அல்லது ருவாண்டா ஆகிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் எனும் நிலை உருவாகியுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் எரிட்ரியா மற்றும் சூடான் நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இஸ்ரேலை விட்டு வெளியேற அவர்கள் ஒவ்வொருவருக்கும் $3,500 நிதியுதவியும் வழங்கப்படுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பல்கேரியா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு ஊழல் எதிர்ப்பு மசோதாவை நிராகரித்த பல்கேரிய அதிபர் ரூமன் ராதேவ் உயர்மட்ட ஊழலை தடுக்கும் அளவிற்கு இந்த மசோதா சிறப்பானதாக இல்லை என்று கூறியுள்ளார். மேலும் விவாதத்திற்காக இந்த மசோதா மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிகவும் ஊழல் மிகுந்த நாடுகளில் ஒன்றாக கருதப்படும் பல்கேரியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுழற்சி முறையில் வரும் தலைவர் பதவியை திங்கட்கிழமையன்று ஏற்றுக்கொண்டது. நிர்வாக மற்றும் அரசியல் ஊழலை கட்டுப்படுத்தும்படி பல்கேரிய அரசுக்கு பல ஆண்டுகளாக ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம் கொடுத்து வருகிறது. சூதாட்டத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்துக்கான வரியை கென்யா அரசு அதிகரித்ததை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து கென்யாவின் முன்னணி சூதாட்ட நிறுவனமான ஸ்போர்ட் பெசா விளையாட்டு போட்டிகளுக்கு அளித்து வந்த நிதியுதவிகள் அனைத்தையும் நிறுத்தியுள்ளது. சூதாட்டம் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கான வரி 7.5% இருந்து 35% உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் அணிகள் உள்பட பல கால்பந்து மற்றும் ரக்பி அணிகளுக்கு அந்நிறுவனம் நிதியுதவி அளித்து வந்தது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.